தத்திர பிராரப்த கர்மாணி பரம் சந்தித்தம் அனாரப்த காரியே பூர்வே ததவதே ஜனேன பிராரப்த கர்மாணி அனுபவேனைவ நஸ்யந்தி தானி தட்சணே ஏவ நஸ்யந்தி. அதஹ ஞானோத்பத்தி சமகாலே ஏவ தஸ்ய சரீர பாதோ ந பவதி இது நிர்ணயம் அஸ்தி. அத்த ஜீவன் முக்தஸ்ய அபரோக்ஷ ஞானமபி அஸ்தி சரீர தாரணமபி வர்த்ததே இது நிரூபிதம் அஸ்தி. தரி ஏதாதிருஷ பல லாபாய கர்மணாம் உபயோக நாஸ்தேவ கிம் இது சம்சயே ஜாதே ததா நாஸ்தி. அக்னிஹோத்ராதீனி யானி கர்மாணி சந்தி தானி தற்காரியாயைவ ஞானகாரியாயைவ பவிஷ்யந்தி இத்யுக்தம். அக்னிஹோத்ராதி இதி சூத்ரே தத்ர கர்மாணி காண்ய கர்மாணி சந்தி நித்ய கர்மாணி சந்தி யானி காண்ய கர்மாணி தேஷாம் தாவத் காமனைவ ஃபலம். நித்ய கர்மாணியானி சந்தி தேஷாம் தாவத் வஸ்துதா ஃபலம் நாஸ்தி இத்யுக்தம் பூர்வமீமாம்சகைஹி. பரந்து பகவத்பாதைஹி கிமுச்யதே சித்தசுத்திஹி ஃபலம். அதஹ யதா சித்தசுத்திஹி பவதி தர்ஹி ஸ்ரவணாதிகம் ஜாயதே குருமுகாத் தேன தாவத் ஸஹ ஞானம் ஆப்னோதி ஞான யோக்யதாம் ஆப்னோதி. இதி கிருத்வா அக்னிஹோத்ராதீனாம் ஃபலம் ஞான பரம்பரையா ஞானமேவ மோட்சேவ இதி சாதிதம் வர்த்ததே. இமானி கர்மாணி அதிக்ராந்த விஷயாணி இதி பூர்வமேவ காரியைகத்வாபிதானம் அதிக்ராந்த கர்ம விஷயம். அதிக்ராந்த கர்ம இத்யஸ்ய கோ அர்த்தஹ ஞானாத் ப்ராக் அபரோக்ஷ ஜானோத்பத்தே பிராக்யானி கர்மாணி சந்தி தானி கர்மாணி நித்ய கர்மாணி ஞான லாபார்த்தம் ஞான யோக்யதா சம்பாதகானி பவிஷ்யந்தி இத்யுக்தம். யதா ஞானம் உற்பத்தியதே தர்ஹி கிம் பவதி இமானி கர்மாணி அதிக்ராந்தத்வாத் தானி தஹ்யந்தே இதப்பதம் ஞான கர்மாணி கிரியந்தே இதினா இதா தேகாபிமானோ நாஸ்தி தரி ஞானி ந கரோதி. அத அபரோக்ஷ சாட்சாத்காரம் யஸ்ய ஜாதம் ததுபரி தஸ்ய பிரவர்த்தி பனஸ்ய கர்மாணி ந கரோதி சஹ தஸ்மாத் கர்மாணி ந சங்கேவா இது நிரூபிதம். அத்ர ததுபரி ஏ சகுண பிரம்மோபாசகாஹ சந்தி சகுணாஸ்த வித்யாசு சாட்சாத்கார சமனந்தரம் கர்த்தத்வம் ந நிவர்த்ததே. ஜானினாம் தாவது கர்த்தத்வ நிவர்த்தி பவதி அத அநியோஜ்ய பிரம்மஸ்வரூபத்வாபத்தேஹே பிரதிபத்தேஹே தத்ர சாஸ்திரத்ய விஷயத்வமேவ நாஸ்தி இது நிரூபிதம் அஸ்தி. ஏ சகுணோபாசகாஹ தேஷாம் தாவது கர்த்தத்வ நிவர்த்தி நாஸ்தி இது கிருத்வா தேஷாம் ஆகாமி கர்ம அக்னிஹோத்ராதி கதாச்சித் சம்பவத்யேவ தஸ்யாபி நிரபிதம் வந்தின நிரபிதம் தினா இது அகமிதம் கரோமி அபிமானம் வினா இது கரோதி சேத் தர்ஹி காரியாந்தரம் நாஸ்தி அத தேன வித்யாசங்கதி நோபபத்யதே இது நிரூபிதம் அஸ்தி. ஏவம் சதி தக்ர அக்லேஷ விநாசவசனம் கதம் ஏதேஷாம் சம்பவதி இது சம்சயஹ. ததர்த்தம் தாவத் சாகாந்தரே உக்த வசனம் ஸ்வீகரித்து தஸ்ய சமாதானம் உச்யதே அயமம்சஹ ந கேவலம் வாதராயணஸ்ய கிந்து ஜைமினேரபி சம்மதோயம் விஷயஹ இதி அத்ர யோக்யதே அதோ அன்யாபிஹி ஏகேஷாம் உபயோ இதி. அக்னிஹோத்ராயிக்கு தற்காரியைவ தத்தர்சனாத் அப்படின்னு அக்னிஹோத்ராதிகரணத்துல முதல் சூத்திரம் பார்த்தோம். ஞானம் வந்ததுமே என்ன ஆறதுங்கிறது கீழே மூணு அதிகரணத்துல சொன்னார். ஞானம் எந்த கணம் வருதோ அந்த கணத்திலேயே அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான புண்ணியங்களும் பாபங்களும் எல்லாமே எரிஞ்சு போயிடுது. எந்த கணத்துல ஞானம் வருதோ, அபரோட்ச ஞானம் வருதோ, அந்த கணத்திலேயே அந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான புண்ணிய பாப கர்மாக்களும் எரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இனிமேல பண்ணக்கூடியதான புண்ணிய பாப கர்மாக்கள் அவனுக்கு அவனோட ஒட்டாது, அதனால அவனுக்கு ஒரு பலத்தையும் கொடுக்க. சோ எக்கணத்தில் ஞானம் வருகிறதோ அதுக்கு முன்னால் இருந்த கர்மாக்கள் எல்லாம் போய்விட்டன, பின்னால் இருக்கக்கூடியதான கர்மாக்களோடு இவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால அவனுக்கு ஒரு கர்மா இல்லை. பிராரப்த கர்மா இருக்கேன்னு கேட்கலாம், இந்த ஜென்மாவை தொடங்குவதற்காக எந்த கர்மாக்கள் உண்டாயினவோ அந்த கர்மாக்கள் இருக்கேன்னா, ஆமா இருக்கு, அது சரீரத்துக்காக இருக்கு, சரீரம் இருக்கிற பரியந்தம் இருக்கு, அது போயிடுத்துன்னா சரீரம் எழுந்துடும். சோ அப்ப ஞானம் வந்ததுமே சரீரம் எழுந்துடல, கொஞ்ச நாளைக்கு பிராரப்த கர்மா இருக்கிற பரியந்தம் சரீரம் இருக்கும், அதுல சுக துக்கங்கள் இருக்கலாம், ஆனா இவன் அதோட சம்பந்தப்பட மாட்டார் அப்படின்னு ஜீவன் முக்தியை பத்தி சொன்னார். சொன்ன பிறகு அப்படின்னா ஞானம் வந்ததுன்னா எல்லா கர்மாக்களும் அழிஞ்சு போயிடுறது, அடுத்த பிறவி எனக்கு இல்லை, என்ன முன்னால இருக்கிற சஞ்சித கர்மா ஒட்டல அழிஞ்சு போயிடுது, பின்னால் கூட ஆகாமி கர்மா ஒட்டல, பிராரப்த கர்மா முடிச்சு தீர்த்து விட்டான், ஆகையால் அவனுக்கு ஜென்மா இல்லைன்னு சொல்லிட்டு நன்னத்தான் இருக்கு. ஆனா இந்த கர்மாக்கள்னா உபயோகம் இல்லையோ, ஞானத்தினால்தான் இத்தனை ஏற்படுறது, கர்மாக்கள்னால ஒரு லாபம் இல்லையோ அப்படின்னு கேட்ட, கர்மாக்களுக்கும் ஞானத்துக்கு எந்த பலமோ அந்த பலம் தான், ஞானமானது மோட்சத்தை கொடுத்தது, கர்மாக்களும் பரம்பரையா மோட்சத்தை கொடுக்கும். பரம்பரையான என்னத்தான், நித்திய கர்மாக்களை பண்ணி கொண்டே இருந்தேளையானால், சந்தியாவந்தனம் அக்னிஹோத்திரம் இப்படிப்பட்டதான வைத்து தேவாதிகள் இப்படி கர்மாக்களை பண்ணி கொண்டே இருந்தோமேயானால் சித்த சுத்தி ஏற்படும், அந்த சித்த சுத்தியினால அவனுக்கு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பமும் அந்த சிரவண மனநாதிகளும் ஏற்படும். இப்படி ஏற்படுமேயானால் அதனால ஞானம், சோ ஞானம் டைரக்டா மோட்சத்தை கொடுக்கிறது, கர்மாக்களை ஞானத்துக்கு தகுந்ததான அதிகாரத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுக்கிறது. ஆகையால் ரெண்டும் எப்படி மோட்சமும் எனக்கூடியதான ஒரு செயலுக்குத்தான், ஒரு காரியத்துக்காகத்தான் உபயோகப்படுகிறது அப்படின்னு அக்னிஹோத்திராதித்தோ அக்னிஹோத்திரம் முதலிய நித்திய கர்மாக்களோ என்றால் தற்காரியாயிவா, ஞானத்துக்கு எந்த பலமோ அந்த பலத்துக்காகத்தான், தத்தர்சனாத் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சமேதம் வேதானவசனேன பிராமணா விவிதிசந்து எங்கேன தானேன தபசானாசகேனா என கூடியதான வேதங்கள்லாம் இதைத்தான் சொல்றது சொல்லிய. அதுக்கப்புறம் ஞானம் வந்த பிறகு அவன் கர்மாக்களை பண்ணுவானான்னு ஒரு சந்தேகம், எப்ப ஞானம் வருதோ அதுக்கப்புறம், ஞானம் வர்றதுக்கு முன்னால் இருக்கிற கர்மாக்கள்லாம் அவனுக்கு சித்த சுத்தியை கொடுத்து சிரவணாதிகளை கொடுத்து ஞானத்தை வரவழைக்கிறதுக்கு உபயோகப்படுகிறது. ஆனா ஞானம் வந்த பிறகு அவன் கர்மாக்களை பண்ணுவானா, கர்மாக்களை பண்ண மாட்டார். ஏன், இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்க, எனக்கு இது வேணும் எனக்கூடியதான ஆசை இருந்தால் கர்மாவை பண்ணுவான். இவன் தான் அனுயோஜ்யமான பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிட்டான், இனிமேல் இவனுக்கு ஆசை இல்ல. பிரஜகாதியதா காமன் சர்வான் பார்த்த மனோகதான ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா சித பிரஜஸ்தோச்சதே அப்படின்னு மனசுல இருக்கா போடுக்கதான எல்லா ஆசைகளும் எப்ப இவன் விட்டு விட்டானோ, ஆசை இல்ல, தூண்டக்கூடியதான ஆசை இல்லாதனால தூண்டப்படுவதில்லை, தூண்டப்படாதனால கர்மாவை பண்ண மாட்டோம். ஜீவன் முக்தனா இருக்கிறவன் ஞானம் என்கிறது வந்த பிறகு இவனோ கர்மாவை பண்ண போறது இல்ல, கர்மாவை பண்ண போறது இல்லைன்னா ஆகாமி கர்மா இல்ல, சஞ்சித கர்மா போயிடுது, பிராரப்த கர்மா அனுபவிச்சு தீர்த்தாச்சு, சோ இனிமேல ஒரு கர்மா இல்ல. இது சொல்லிய, இது வந்து நீங்க யாருக்கு சொன்ன, வேதாந்த வாக்கிய கன்யா அபரோட்ச ஞானம் வந்தவனுக்கு. ஆனா சகுண பிரம்மோபாசகாலா இருக்காளே, விஷ்ணு உபாசனம் பண்றா, சிவோபாசனம் பண்றா, அம்பாள் உபாசனம் பண்றா, சூரியோபாசனம் பண்றா, எப்படிப்பட்டதான சகுணோபாசனம் பண்றவாளுக்கு அவளுக்கும் அபரோக்ஷ சாட்சா்காரம் வரலோமோ இல்லையோ, அத்தக்க தேவதா சாட்சா்காரம் வரணும் வரமோ இல்லையோ. அவளுக்கு அந்த ஞானம் வந்த பிறகு கூட அவளுக்கு கர்மா வரலாமே, நானே பிரம்மம் என்று வந்தாலும் இந்த சரீரத்தில் நான் என கூடியதான எண்ணம் போகாம இருக்கலாமே. இவருக்கு போயிடும் அபரோட்ச ஞானம் வந்தவனுக்கு இவருக்கு போயிடும், ஆனா சபணோபாசனுக்கு போகணும்னு சொல்லலையே. சோ இப்ப அவன் கர்மாவை பண்ணலாமே, ஞானம் வந்த பிறகும் கர்மாவை பண்ணலாமே. அவருடைய கர்மாக்கள்லாம் என்ன ஆறது? ஏன்னா அவருக்கும் மரணானந்தரம் இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு போகணும், அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம் பதம். ஆகையால் உபாசகாலும் அடுத்த பிறவி இல்லாத நிலையை அடைகிறார்கள். அதனால அவளுக்கும் அடுத்த பிறவி இல்லை. அடுத்த பிறவி இல்லைன்னா கர்மா என்ன ஆகணும்? கர்மா இருக்கப்படாது. கர்மா இருந்ததுன்னா அடுத்த பிறவி வந்துருமே, அவளுக்கு தான் அடுத்த பிறவி இல்லைங்கிற. இப்ப இவாளுடைய கர்மா என்ன ஆகும்? உபாசகாலா இருக்கிறவா, சொர்ண பிரம்ம உபாசகாலா இருக்கிறவா, அவளுக்கு அபரோஷ சாட்சா்காரம் வந்த போதிலும் கர்த்தத்துவமானது போகாததுனால அவ கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கலாம் என்று வந்ததுனால அந்த கர்மாக்கள் கதை என்ன? அவளுக்கும் மோட்சம் வரணுமே, அடுத்த பிறவி சொல்லப்படாது, அந்த கர்மாக்கள் என்ன ஆறும்? இதுதான் ப்ராப்ளம் சொல்ற. சகுணாசுக்கு வித்யாசு கர்த்தத்துவ அனதிவிருத்தேகே, சகுண வித்தைகளில் கர்த்தத்துவம் போகாததுனால சம்பவதி ஆகாமி அப்படி அக்னிஹோத்திராதி, அவளுக்கு ஆகாமி ஞானம் வந்த பிறகும் அக்னிஹோத்திராதிகள் இருக்கு. சத்தியாபி அவனுக்கும் நிரபிசந்தினா காரியாந்தரா பாவாது, நிரபிசந்தினா நான் இதை செய்கிறேன் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் ஆசை இல்லாமல் பண்றதுனால காரியாந்தரா பாவாத் வித்யாசங்கத்யுபபத்தி, அவனுக்கு வேற இது வேணும் அது வேணுங்கிற காரியம் இல்லாததுனால வித்யாசங்கதி ஞானத்தோட சம்பந்தம் வரலாம். அவனும் சகுணோபாசகனா இருக்கிறவனும் வேதாந்தத்தை வாசிக்கலாம், அது இருக்கட்டும். கிம் புனகா கிம் விஷயம் புனிதம் அஸ்லேஷ விநாச வச்சனம், ஆகாமி கர்மாக்கள் வராது அவனை ஒட்டாதுன்னு, சஞ்சித கர்மாக்கள் நான் சேர்ந்து போய் எரிஞ்சு போயிடும்னு சொல்லு. இது யாருக்கு? கிம் விஷயம் வா, அதோ விநியோக வச்சனம் ஏகேஷாம் சாக்கினாம், சில சாகைகள்ல விநியோக வச்சனம் இருக்கு. சத்திய புத்திராதாய முபயந்தி, ஞானியா இருக்கிறவன் அவன் சரீரத்தை தியாகம் பண்ணிவிட்டானேயானால் அதுக்கப்புறம் என்ன சார் நடக்கிறதுன்னு, அவர்கிட்ட ஏதோ காசு இருக்கலாமோன்னு, கொடி கொடியா இருக்காது, ஏதோ சிலர் கொஞ்சம் காசு இருக்கலாம், யாராவது கொடுத்துருக்கலாம், அவங்க வச்சிருக்கலாம், அதை யார் எடுத்துப்பா? சத்திய புத்திராதாய முபயந்தி, அந்த குழந்தைகள் அதை எடுத்துன்னு போறான். இந்த தாயம்னு சொன்னா சொத்துன்னு அர்த்தம், அந்த சொத்துக்கு பங்காளியா இருக்கிற பங்குக்கு ஆளு பங்காளி, தாயத்துக்கு ஆதியா எனக்கு தான் முதல், எனக்கு முன்னாள் தாயாதி, தாயாதினா பங்குக்கு முதல்ல வருவன் தாயாதி, அதான் பங்காளிங்கிற. அந்த காசெல்லாம் யார் எடுத்துக்கிறான் சார்? பங்காளிகள் எடுத்துக்கிறான். யார? குழந்தைகள். சத்ய புத்திரா தாயம் உபயந்தி சுஹ்ருத சாது கிருத்யாம், இவன் ஏதோ புண்ணியங்கள்லாம் பண்ணிருக்கலாமோ சிலது, ஞானம் வந்த பிறகு கூட ஆகாமி கர்மா இருக்குன்னு சொன்னோம். பகவன் நாமாவும் சொல்லிருக்கலாம், வெறுமன இருக்கிறது ஏதோ சொல்லிட்டு இருக்கலாம், அதனால புண்ணியம் நிறைய சேர்ந்து இருக்கு. அது யார் எடுத்துப்பார்? குழந்தைகள் இல்ல, சிஷ்யன் சுகிருதா, அவர்களிடத்துல நல்ல எண்ணத்தோட இருந்து அவர்களுக்கு பணிவிட பண்ணினதான சிஷ்யார்கள். அது அது வந்து சாதாரண வியக்திகளுக்கு, நம்ம இப்ப பேசுறது ஞானிகளுக்கு, ஞானம் வந்த பிறகு அவன் பண்ணினதான கர்மா பற்றியும் பேசுறோம். சாதாரணமாகவே லோகத்துல தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அது மூணு தலைமுறை வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். பகவந்த மாவட்டத்திலேயே ஆத்துல பஞ்சாயத்தன பூஜைகள்லாம் பண்ணிட்டு அப்படி நல்ல வழியிலேயே சதாச்சாரத்தோட இருக்கிறவா, அது சாதாரணமாக குழந்தைகள் பேரன் பேரன் குழந்தைகள் வரைக்கும் வரைக்கும். அதே போல உபாசனங்களும் நீங்க உபாசனம் பண்ணிட்டே இருந்தேனால் அந்த உபாசனைய பலமானது மூணு தலைமுறை மூணு தலைமுறை வரைக்கும் உங்களை காப்பாற்றும். அதே போல உங்களுக்கு முன்னால இருந்த மூணு தலைமுறைக்கு ஆசப்தமாம் சத்யலோகான் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனால் ஜெனரல் இங்க நான் சொல்றது ஞானம் வந்த பிறகு அவனுடைய கர்மாக்களை பற்றி சத்ய புத்திர ஆதாயம் உபயந்தி சாதுகிருத்யாம் சாதுகிருத்யாம் நல்ல கர்மாக்கள் பண்ணினா இல்லையா அந்த புண்ணிய கர்மாக்கள் அதெல்லாம் யாரு சுகிருதா நல்ல எண்ணம் இருக்கக்கூடியவா இவாளை போற்று இவாளுக்கு சேவை பண்ணியதான மகான்கள். அதே போல விசந்த பாபகிருத்யாம் அவன் எப்படிப்பட்டவனா இருந்த போதிலும் அவனை வெய்யறதுக்குன்னு சில பேர் இருப்பான். ஈஸ்வரனையே வெய்யறதுக்கு லோகத்துல நாஸ்திகால் இருப்பாளையானால் சாதாரண மனுஷியால வெய்யறதுக்கு இருக்க மாட்டாளா வச்சு வெய்யறதுக்குன்னு சில பேர் இருப்பா. அவன் ஏதோ ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் இவர் பண்ணியிருந்த பாபம் ஏதாவது இருக்குமே ஆனால் ஏன்னா அவர்கனியமான சில பாபங்கள் வரலாமோ இல்லையோ அந்த பாபங்கள்லாம் யாருக்கு அவளுக்கு போறது சொல்ல என்னாச்சு இவர் பண்ணியிருந்த புண்ணியம் எல்லாம் சிஷியால இருக்கண்டா பாபம் எல்லாம் வெட்டவா இருக்க காசு இது இருக்குமே ஆனால் அது பையன் எடுத்துருக்கான் இவருக்கு ஒண்ணும் இல்லை சார். எப்படின்னா இப்படி இன்னொரு வேதம் சொல்றது சத்தியம் விஷயம் வா அதோ விநியோக வசனம் ஏகேசாம் சாக்கினா சத்திய புத்திரா தாயம் உபயந்தி சுருதத்தாது கிருத்தியாம் திகந்த பாப கிருத்தியாம் இது அத்தா உத்தரம் படதி அதுக்கு பதில் சொல்ற அதோ அந்யாபி ஏகேசாம் உபயோ அத்தா அக்னிஹோத்ராதே நித்திய கர்மணா அந்யாபிஹி நித்திய கர்மாவை தவிர அந்யாபிஹி மற்ற கர்மாக்களும் இருக்கு அஸ்தி சாது கிருத்யா யாஹா பலாபிசந்தாய கிரியதே. இந்த உபாசகனா இருக்கிறவன் பலத்தை எதிர்பார்த்தும் சில கர்மாக்கள் நல்ல கர்மாக்களை பண்ணலாமோ இல்லையோ கோயில் கட்டுறது குளம் வெட்டுறது பார்க்க தயார் பண்றது ஜனங்களுக்கு எல்லாம் சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா இந்த நல்ல எண்ணம் வந்த பிறகு லோகத்துல ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு சில கர்மாக்களை பண்ணிட்டுதுப்பா அதனால புண்ணியம் வந்து சேர்ந்திருக்கும். லோகத்துக்காக பண்ணினாலும் பண்ணினவனுக்கு புண்ணியம் உண்டோ இல்லையோ அதனால ஆகையால் அஸ்தி சாது கிருத்யாஹ யாஹ பலாபிசந்தாய கிரியதே தத்யாஹ ஏஷ விநியோக அப்படிப்பட்டதான கர்மாக்களுக்கு தான் இந்த விநியோகம் புக்தா ஏகேசாம் சாக்கினாம் சுஹத சாது கிருத்யாம் உபயந்தி சுஹத சாது கிருத்யாம்னு தான் இருக்கு. சத்யபுத்திரா தாயம் உபயந்திங்கிற இடத்துல உபயந்திங்கிற வர்பு இருக்கு இல்லையா அது ரெண்டுக்கும் சேர்த்துக்கணும் அகவது அஸ்லேஷ விநாச நிரூபணம். அதுக்குதான் முன்ன பாபமானது எப்படி ஒட்டாதுன்னு சொல்றதோ ஞானம் வர்றதுக்கு முன்னால வந்த பாபம் எல்லாம் அழிஞ்சு போறதுன்னு எப்படி சொன்னமோ அதே போலயே நிரூபணம் இதரஸ்யாபி சகுண பிரம்மோபாசகனுக்கும் ஏவம் அஸ்லேஷ அஸ்லேஷா அவனுக்கு இது ஒட்டாது ஒட்டாதுன்னு அப்படி இருக்கும் ஞானி பக்கத்திலேயே இருக்கும். யாராவது ஸ்தோத்திரம் பண்ணினா அவளுக்கு போயிடும். அதுக்கப்புறம் யாராவது வச்சா பாபம் அவளுக்கு போயிடும். காசு சேர்ந்ததுன்னா பசங்க எடுத்துப்பான். சகுனோபாசகனுக்கும் உண்டு இது சொல்லிருக்க. இதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வருது இங்க சூத்திர பாஷ்யத்தில் இல்ல வேற எடுத்து. அப்ப நம்ம ஒரு ஞானியை உபாசிக்கணும்னு எப்படி இருக்கணும்? அவர் எங்கேயோ ஏகாந்தமா ஒரு இடத்துல இருக்கிறவர் அவருக்கு ஒரே சிஷ்யனா நான் இருக்கணும். ஏன்னா அவர் பண்ணின எல்லா புண்ணியமும் நமக்கு வருமே ஒரு ஆயிரம் சிஷ்யால் இருந்தாலே அல்ல துண்டு துண்டா போயிடும். அதனால எப்படி என்ன அப்பாவினுடைய சொத்து நிறைய இருக்குமே ஆனால் நிறைய குழந்தைகளும் இருந்தாலும் தசாத்தியான் புத்திரானா அதே அப்படின்னு இருக்குமே ஆனால் பத்து பங்கா போயிடும். ஒன்னே ஒத்தரா இருந்தது ஒரே சிஷியனா இருந்தா எல்லாம் நமக்கு வந்துருமே. அதே போல வைரவா நிறைய இருக்கணும். என்ன பாப்பம் வந்து ஒத்தனுக்கே வரப்படாது பாருப்பா இப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இதுக்கு என்ன பதில் சொல்றது? அது ஒண்ணு. ஒருத்தர் செஞ்சது அவருக்கு வந்தது அது இன்னொருத்தருக்கு எப்படி சார் போகும்? காசு அப்பா சம்பாதிச்சார், அப்பா சம்பாதிச்சக்காக குழந்தைய அனுபவிக்கலாம். ஏன்னா ஆத்மாவை புத்திர நாமாசி வேதமே சொல்லியிருக்கு. இவருடைய சரீரமானதான் அங்காதங்காத்லோம்னா அப்பா சரீரமானது ஒவ்வொரு பகுதியானது அது ரசமாக மாறி வீரியமாக மாறி அந்த அம்மா நடத்துல போய் மறுபடியும் வெளியில வரான். அப்பாவும் பையனா ஒண்ணுதான், ஐடென்டிக்கல். அதனால அப்பா சொத்து பையனுக்கு போறதுங்கிறது ரைட். ஆனா சிஷ்யாளுக்கோ வெயிறவாளுக்கோ இவருடைய புண்ணியமும் பாபமும் என்னமா போகும்? அவளுக்கு இது ரத்த சம்பந்தம் இல்லையே, என்னமா சொல்லலாம்? ஒருத்தர் பண்ணினதுக்கு போகலாமா? இப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்க? இவர் பண்ணின புண்ணிய சிஷ்யால் எடுத்துக்கணும் போறான்னா இவர் பண்ணின புண்ணியம் இவருக்கு தான் போகும். சிஷ்யாளுக்கு எப்படின்னு இவரை வணங்கி இவருக்கு சேவை பண்ணினதுனால இவர் என்ன பண்ண புண்ணியம் இருக்கோ அந்த புண்ணியத்துக்கு சஜாதீயமான புது புண்ணியம் அவளுக்கு பிறக்கிறது. இதே புண்ணியம் இல்ல, இந்த இவரை வணங்கி இவருக்கு தொண்டு பதி புரிந்ததுனால் இவருக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அவ்வளவு புண்ணியத்துக்கு சஜாதீயமான மறுபடியும் புண்ணியம் அவளுக்கு சேவை பண்றதுனால வந்தது. ஆகையால் தான் மகதாம் சேவா, குரு சேவை மகதாம் சேவை பண்ணணும்னு எதற்காக வந்திருக்க? அங்க இருக்கிற புண்ணியம் எல்லாம் இவாளுக்கு வரும். அதே மாதிரி புண்ணியம் உங்களுக்கு இங்க 1 கோடி ரூபாய் இருக்கணையானால் வணங்கினவனுக்கு இவனுக்கு 1 கோடி, இன்னொத்தம் வணங்கினானே அவனுக்கு 1 கோடி. அது அவன் வணங்கு அவன் சேவை தொண்டு புரியறதுனால இவனுக்கு என்ன புண்ணியம் இருக்கோ இதே புண்ணியமானது அவனுக்கு அடிஷனலா உண்டா இருக்கும். இப்ப 1000 பேர் சிஷ்யால இருந்தாலும் ஓகே தானே, 1000 பேர் வரும். அதே போல பாபம் இருந்தால் 1000 பேருக்கு வெய்ய வெய்ய பாபம் வரும். சிசுபாலன் 1, 2 வச்சுட்டே இருக்கான், 100வது பாபம் வரைக்கும் பார்த்தார். அதுக்கப்புறம் இருந்திருக்காரு, அவ்வளவு பாபம் வந்து இருக்கு. இதெல்லாம் இமீதி கிரந்தங்கள்ல வியாக்கியானாதி கிரந்தங்கள்ல இருக்கு, அது பாப்போம். இப்ப நம்ம என்ன பார்த்தா இந்த புண்ணியம் அங்க போறது பாபம் இருக்கு, இவருக்கு ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான் பொண்ணு. சத்ர சகாஜாதீய கஸ்ய காமியச்ச கர்மணா. ஆனா ஒருவேளை இவர் காமிய கர்மா பண்ணியிருந்தாலே ஆனால் வித்யாம்பிரதி அனுபகாரகத்வே அப்படிப்பட்டதான காமிய கர்மாக்கள் ஞானத்துக்கு உபயோகப்படாது. ஏதாவது ஒரு காமிய கர்மா பண்ண அந்த காமத்தை நிறைவேறத்துக்காக உத்தியோகம் வரணும்னு கோவில சுத்தா உத்தியோகம் வரும், அந்த கர்மா பலம் ஆயிடுது. அதே மாதிரியே பையனுக்கு உத்தியோகம் வரணும் இல்ல பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு ஏதாவது ஒண்ணு பண்ணினேல ஏன்னால் கல்யாணம் ஆயிடுதுன்னு அந்த கர்மா பலமானது கொடுத்துட்டு ஆயிடுது. அவரு வித்யாம்பிரதி அனுபகாரகத்வே சம்பிரதிபத்தி, காமிய கர்மாக்கள் வேதாந்த ஞானத்துக்கு உபயோகப்படாது என்கிற விஷயத்தில் மீட்டிங் ஆஃப் மைண்ட் சம்பிரதிபத்தி, இரண்டு பேரும் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள். உபயோரபி யாரா இருக்கு? ஜெய் மினி பாதராயணையோ ஆச்சாரியோ சூத்திர பாஷ்யம், வேதாந்த சூத்திரம் எழுதின பாதராயணாச்சாரியருக்கும் பூர்மிமாம்சா சாஸ்திர சூத்திரங்கள் எழுதின ஜெய்மினி பகவானுக்கும் இந்த ஆஸ்பெக்ட்ல ரெண்டு பேரும் அப்புறம் சண்டை போட்டுக்கலாம், வேற டிஃபரன்ஸ் ஓப்பியன் வேற விஷயத்துல இருக்கலாம். இந்த விஷயத்துல மட்டும் ரெண்டு பேரும் ஒரே ஐடியா தான் போங்கட்டு. அதனால சம்பிரத்திபத்தி உபயோரபி ஜெய்மினி பாதராயணையோ ஆச்சாரியோ என்ன, இது மேல இன்னும் 2-3 தடவை வரப்போறது. தசிபுத்திரா தாயமப்பா என் ஜிங்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்பிளேஷன் வரப்போறது, அதுக்காக இது கொஞ்சம் நிதானமா பாருங்க.